என் அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஊவா வானொலி குருகுல கல்வி சேவையினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று எமது நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலையில் உங்களது கற்றல் நடவடிக்கையானது பாதித்துவிடக் கூடாது என்பதற்கான முறையில் ஊவா வானொலி குருகுல கல்வி சேவையானது உங்களோடு இணைந்திருக்கின்றது. எனவே இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறையில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய சேவையினூடாக நடத்தப்படுகின்ற பல்வேறு விடயங்களை கேட்டு அதன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு தருகின்ற பல்வேறு கருத்துக்களை நாங்கள் பெருமிதமாக வரவேற்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவில் எங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துகிறதோ அதே போல் நாங்களும் உங்களுக்கான சேவையில் மிக பெருமிதமாக நாங்கள் செய்வதற்கு காத்திருக்கின்றோம். எனவே இந்த குருகுல கல்வி சேவையானது மேலும் உயர்வடைய வேண்டும் என வாழ்த்துவதுடன், இந்த நிகழ்ச்சியை கேட்டு சிறந்த பயன்பெற வேண்டும் என்று உங்களையும் வாழ்த்துவதில் நம்பிக்கையோடு மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், இன்று இந்நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஆசான் கே சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர். ஆம் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பது 6வது தடவையாகும். இன்றைய நிகழ்ச்சியானது தரம் 5 மாணவர்களுக்கான கணித பாடத்தில் எண்கள் தொடர்பான விளக்கத்தை அளிப்பதற்காக காத்திருக்கின்றேன். ஆம் அன்பு செல்வங்களே, நாம் உங்களோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியினூடாக பல்வேறு தகவல்களை மிக சுவாரஸ்யமாக உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியும் கூட சுவாரஸ்யமாக உங்களை கவரும் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன். அதேவேளை நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு எமது கடந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் அறிந்திருந்த விடயங்களை நாம் மீட்டு பார்ப்போம். அதாவது கடந்த நிகழ்ச்சியானது 18/6/2021 தேதி இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட இரு வினாக்களுக்கு சரியான விடைகளை தெரிவித்து பாராட்டினை பெறும் அதிர்ஷ்ட மாணவர்களினுடைய பெயர்கள் நாம் ஆரம்பத்திலேயே கூறுவதற்கு காத்திருக்கின்றோம். அதேபோல் அந்த வினாக்கள் அதிகமானவர்கள் எங்களுக்கு தரப்பட்ட விடைகளின் பொறுத்து அந்த விடைகள் பெரும்பாலானவர்கள் சரியாக கூறப்படவில்லை. அதாவது 1வது வினாவுக்கு கொடுக்கப்பட்ட வினா சரியாக இருந்தது, 2வது வினா அவ்வளவு பொருத்தமாக இருக்கவில்லை. நான் அந்த வினாவை நான் மீண்டும் வாசிக்கின்றேன், அமைதியாக கேளுங்கள். ஆம் மாணவர்களே, அந்த வினா மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். அந்த வினாவானது நீங்கள் கொடுக்கப்பட்ட தகவலின்படி அல்லது கொடுக்கப்பட்ட விடையின்படி அதிகமானவர்கள் 2வது வினாவுக்கான விடை பிழையாக இருந்தபடியால் மீண்டும் அந்த வினாவை மாத்திரம் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். அதிகமாக மாணவர்கள் இதற்கு விடையை பொருத்தமற்றதாக காணப்பட்டது, அதனை மீண்டும் வாசிக்கின்றேன், பார்ப்போம். ஒரு கிராமத்தில் அமாவாசை தினத்தன்று மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஒரு வீட்டிலும் விளக்குகள் எரியவில்லை. தெருவில் உள்ள விளக்குகள் எதுவும் எரியவில்லை. முருகன் என்ற கார் ஓட்டுநர் தன்னுடைய கருப்பு நிற காரினை எடுத்துக்கொண்டு அந்த கிராமத்தில் ஓட்டிச் செல்கிறார். அவருடைய காரின் உள்ள முகப்பு விளக்குகள் கூட எரியவில்லை. திடீரென ஒரு எருமை மாடு குறுக்கே வந்துவிட்டது. உடனே முருகன் காரை நிறுத்திவிட்டார். அது எப்படி என்று கேட்கப்பட்டது. ஆம் மாணவர்களே, இதற்கு பதிலாக அதிகமானவர்கள் பல்வேறு விடைகளை கொடுத்திருந்தீர்கள். இதற்கு பொருத்தமான விடை அந்த கார் ஓட்டுநர் பகல் வேளையில் அதனை செலுத்தியிருக்கின்றார் என்பதே அதற்கு சரியான விடையாக இருந்தது. எனவே அந்த வகையில் எங்களுக்கு அனுப்பப்பட்ட விடைகளில் மிக சரியாக கூறப்பட்ட மாணவர்களின் 3 மாணவர்களை தெரிவு செய்து கொண்டேன். அந்த மாணவர்களின் 1வது பாராட்டினை பெறும் மாணவனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, இந்த நிகழ்ச்சியின் 1வது பாராட்டினை பெறும் மாணவன் எம் ஏ ஹம்தா சர் ராசிக் ஃபரீத் மகாவித்யாலயம் பண்டாரவளை. மகாவித்யாலயம் பண்டாரவள அந்த மாணவிக்கு எங்களுக்கு மூலமாக எங்களுடைய குருகுல கல்வி செய்யினூடாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து வரும் இரு மாணவர்களுடைய பெயர்களையும் இடையிலே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் இடையில் நான் கூறுவேன். அதற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆம் மாணவர்களே, இன்றும் கூட உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்கின்றது என்று கூறினேன். அந்த வகையில் உங்களுக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது என் விளக்கம் அல்லது எண்கள் தொடர்பான விஷயத்தை நான் முன்னிலைப்படுத்த ஆசைப்படுகின்றேன். அல்லது இந்த எண் விளக்கம் தொடர்பான விடயங்கள் ஏற்கனவே நீங்கள் பல முறைகளில் அறிந்திருப்பீர்கள். எனினும் இந்நிகழ்ச்சியினூடாக நாங்கள் மேலும் உங்களுக்கு அதனை விளங்கிக் கொள்வதற்காக இதனை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எனவே மாணவர்கள், நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உண்மையில் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள் என்று எனது நம்பிக்கை. ஏனென்றால் நிகழ்ச்சியை நீங்கள் கொடுக்கும் ஆதரவு எங்களை பெருமிதம் படுத்துகின்றது அல்லவா? அதைத்தான் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஆயத்தமாகும் முன்னிலையில் நீங்கள் உங்களிடம் இருக்க வேண்டிய அனைத்து கருவிகள் அல்லது பொருட்கள் எல்லாம் வைத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆம் மாணவர்களே, என் விளக்கம் தொடர்பாக நான் நேரடியாகவே என் விளக்கத்தை பற்றி கூறுவதற்கு முன்பு உங்களுக்கு இந்த என் விளக்கம் தொடர்பான சிறு கதை ஒன்றை கூறலாம் என்று நினைத்தேன். எண்கள் என்பது எமது கண்கள் போன்றது. அன்றாட வாழ்க்கையில் எண்களின் பங்கு அதிகமாக உள்ளது. அந்த வகையில் நான் என் விளக்கம் தொடர்பான விஷயத்தை அறிவதற்கு முழு கதை ஒன்று கூறுவதாக காத்திருக்கின்றேன். கதை உங்களுக்கு சுவாரஸ்யமாக கூறுவதற்கு நான் அவளோடு இருக்கின்றேன். அந்த கதையை நான் கூறுகின்றேன். அவதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். சரியா? நீங்கள் அமைதியான முறையில் கேட்டு இதற்கான முறையை நீங்கள் அறிந்து கொண்டால் இறுதியில் என் விளக்கம் தொடர்பான ஆரம்ப விளக்கத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். ஆம் மாணவர்களே, கதை என்றால் உங்களுக்கு மிகவும் விருப்பம் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் ஒரு சிறிய குட்டிக்கதை ஒன்று சொல்லப் போகின்றேன். பாருங்கள், ஒரு கிராமத்தில் சிவன் என்னும் மூலிகை வைத்தியர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குமார் என்ற பேரன் இருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் குமார் தன்னுடைய தாத்தாவுடன் மூலிகை பறிக்க அந்த கிராமத்திற்கு அருகில் இருக்கும் மலைக்கு சென்றான். பாதி மலை ஏறியவுடன் தாத்தா அபூர்வ மூலிகையை பார்த்து அதை பறித்து எடுக்க அருகில் சென்றார். அங்கிருந்த விஷ நாகம் ஒன்று அவர்கள் இருவரையும் பார்த்து மூலிகையை பறிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது. நான் கேட்கும் கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை கூறினால் நான் உங்களை மூலிகை பறித்துக் கொள்ள அனுமதிப்பேன். மாறாக தவறான பதிலளித்தால் கொன்று விடுவேன் என்று மிரட்டியது. அதாவது, நாகப்பாம்பு என்பது விஷம் கொண்ட பிராணி தானே? விஷம் பட்டால் நாங்கள் சில நேரத்தில் எங்களுக்கு உடலுக்கு சென்று அது எங்களுக்கு ஆபத்தை தரும் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த வகையில் இது ஒரு சாதாரண சிறிய குட்டிக்கதை. இப்போது இதன் மூலமாக நீங்கள் என் விளக்கம் என்பதை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வது இந்த பொறுத்து பாருங்கள். கதையை நன்றாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். கதையை மீண்டும் வாசிக்கின்றேன், கேளுங்கள். ஒரு கிராமத்தில் சிவன் என்னும் மூலிகை வைத்தியர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு குமார் என்ற பேரன் இருந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் குமார் தன்னுடைய தாத்தாவுடன் மூலிகை பறிக்க அந்த கிராமத்துக்கு அருகில் இருக்கும் மலைக்கு சென்றான். பாதி மலை ஏறியவுடன் தாத்தா அபூர்வ மூலிகையை பார்த்து அதை பறித்து எடுக்க அருகில் சென்றார். அங்கிருந்த விஷ நாகம் அவர்கள் இருவரையும் பார்த்து மூலிகையை பறிக்க விடாமல் தடுத்து நிறுத்தியது. நான் கேட்கும் கேள்விக்கே நீங்கள் சரியான பதிலை கூறினால் நான் உங்களை மூலிகை பறித்துக் கொள்ள அனுமதிப்பேன். மாறாக தவறான பதிலளித்தால் கொன்று விடுவேன் என்று மிரட்டியது. நீங்கள் பயந்து விட வேண்டாம். நாகப்பாம்பு என்றவுடன் இது கணித பாடத்தோடு தொடர்புடைய சிறிய கதை ஒன்று. ஆம் மாணவர்களே, இந்த கதையினூடாக உங்களுக்கு எங்கள் தொடர்பான ஒரு விடயத்தை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். அதாவது, இந்த நாகப்பாம்பு, விஷம் கொண்ட நாகப்பாம்பு இருவரிடம் ஒரு கேள்வி கேட்பதாக கூறியது. ஆகவே என்ன கேள்வி என்று பார்ப்போம். நீங்கள் இதனை நன்றாக ஒரு விவேகமான முறையில் அல்லது உங்களுக்கு அறிவு கேட்டிய விதத்தில் நன்றாக சிந்தித்து நான் கூறும் விடயத்தை மனதில் கொண்டு நீங்கள் இதற்கான விடையை கண்டுபிடிக்க பாருங்கள். நானும் உங்களுக்கு உதவுவதற்கு காத்திருக்கின்றேன். நீங்கள் கதையை கேட்டுவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். கதையின் மூலமாக நாகப்பாம்பானது, அதாவது அந்த விஷம் கொண்ட நாகப்பாம்பானது எவ்வாறான கேள்வியை கேட்டது என்று பார்ப்போம். கேள்வியை வாசிக்கின்றேன், நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும். நான் காட்டுகின்ற 6010, அதாவது 6010 என்பது ஒரு எண் அட்டை ஒன்று, 6010 என்பது ஒரு எண் அட்டை ஒன்று நாகப்பாம்பு காட்டுகிறது. அந்த எண்ணில் உள்ள இலக்கங்களை கொண்டு அதில் உள்ள 100 இடத்தில் இருக்கும் பூஜ்யத்தின் மீது, அதாவது 6010 என்று சொல்லப்பட்ட அந்த எண்ணின் 100 இடம், உங்களுக்கு இடங்கள் தெரியும், எண்கள், எண் விளக்கத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எண்கள் தொடர்பான இடப்பெருமானம். இடப்பெருமானத்தினுடைய தன்மை எங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருப்பினும் இதனை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். 6010 அது ஒரு எண்ணாக இருக்கணும். 6010 என்ற எண்ணின் காணப்படுகின்ற இலக்கங்களில் 100 இடத்தில் இருக்கும் பூஜ்யம், 6000 என்பது அங்கே 100 இடத்தில் பூஜ்யத்தின் மீது, 1 இடத்தில் உள்ள பூஜ்யத்தை பயன்படுத்தினால் அவ்விளக்கம் 2x மாறும். அப்படியாயின் அவ்விளக்கம் யாது, அந்த புதிய 3 இலக்க எண் யாது என்று கேட்கப்பட்டதாம். இப்பொழுது இருவருமே நன்றாக யோசித்து யார் எப்படி விடை கொடுப்பார்கள் என்று அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் நீங்களும் சற்று சிந்தித்து பாருங்கள். நான் கூறிய அந்த என் விளக்கம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். புரிந்திருக்காவிட்டால் நான் மீண்டும் சொல்கின்றேன். அதாவது நாக பாம்பு கேட்கப்பட்ட வினாவானது ஒரு எண்ணுடன் தொடர்புடையது. அந்த எண் என்ன என்று சொன்னேன், 6010. 6010 காணப்படுகின்ற இலக்கங்களை எடுத்துக்கொண்டால் 0106 என இடப்பெருமானத்தின்படி அமையும். அவ்வாறாயின் அந்த பூஜ்யமானது, அதாவது 100 இடத்தில் இருக்கின்ற பூஜ்யத்தின் மீது 1 இடத்தில் இருக்கும் பூஜ்யத்தை பயன்படுத்தி ஒரு இலக்கத்தை அமைக்க சொல்லியிருக்கின்றார். யார்? நாகப்பாம்பு சொல்லியிருக்கிறார். அந்த நாகப்பாம்பு சொன்ன விடயத்தை மனதில் கொண்டு அந்த 1 இடத்தில் இருக்கின்ற பூஜ்யத்தை நீங்கள் 100 இடத்திற்கு கொண்டு சென்று ஒரு இலக்கமாக மாற்ற வேண்டும். அப்படி என்றால் அந்த இலக்கம் எது என்று கேட்கப்பட்டுள்ளது. அதே போல் அவ்வாறு மாற்றம் செய்யப்பட்ட பின்னர் அவு புதிய எண் யாது என்று சொல்லப்பட்டது. ஆம் செல்வங்களே, இவு வினாவானது உங்களுக்கு விஷம் கொண்ட நாகப்பாம்பு கேட்கப்பட்டது போல் நான் உங்களுக்கு இந்த எண் விளக்கத்தில் உங்களுக்கு அறிந்து கொள்வதற்கு இலகுவான முறையில் நான் சொல்லிக் கொடுத்தது போல் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்றால் நீங்கள் புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகும் மாணவர்கள், அதி விவேகம் கொண்டவர்களாக இருப்பீர்கள், இருக்கின்றீர்கள். அதேபோல் அந்த விவேகத்தையும் பயன்படுத்தி உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து பாருங்கள். முயற்சி என்பது கைவிடக்கூடாது. ஆகவே இந்த கேள்விக்கு நான் பதிலை கூறுகின்றேன். ஆகவே நீங்களும் செய்து பார்த்திருப்பீர்கள். நான் இப்போது விடையை கூறுகின்றேன், கேளுங்கள். ஓகே, சாரி பிள்ளைகள், நீங்கள் அமைதியான முறையில் மீண்டும் அந்த 6010 என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். 6010 என்பதை குறித்துக் கொண்டு அதில் உள்ள 100 இடத்து பூஜ்யத்தை எதுவும் செய்யாது, 1 இடத்தில், அதாவது ஓரினிடத்தில், 1 இடத்தில் இருக்கின்ற ஒன்றினிடத்தில் இருக்கின்ற பூஜ்யத்தை கொண்டு சென்று அது ஒரு இலக்கமாக மாற்றினால் அது 8 என மாற்றிக்கொள்ளலாம். அது ஒரு இலக்கமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆகவே 8 என்பது பூஜ்யத்தை இரண்டையும் சேர்த்து நீங்கள் பல்வேறுவான முறைகளில் நீங்கள் 8 இலக்கங்களை போட்டுக்கொள்ள பழகுவீர்கள். நான் சொல்வது அந்த முறை அல்ல. இருப்பினும் ஒரு இலக்கமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இது யோசனையை நான் முன்வைக்கின்றேன். ஆகவே அந்த 1 இடத்திற்கின்ற பூஜ்யம் பூஜ்யத்தை நாம் 100 இடத்துக்கு கொண்டு செல்லும் பொழுது ஒரு இலக்கம் குறைகின்றது. ஆகவே அந்த இலக்கம் புதிய இலக்கமாக மாறுவது விடை 8 இருக்கும். ஆகவே இப்போது 6010 என்பதை நாம் இப்போது எடுத்து பார்த்தோமென்றால் அங்கே பூஜ்யத்தை நீக்கினால் 1 மிகுதியாக இருக்கும். இப்போது 10 இருந்த 1 இடமாக செல்கின்றது. பூஜ்யமாக இருந்த 100 இடத்தில் இருந்த பூஜ்யமானது 8 என மாற்றம் செய்யப்பட்டது. 1000 இடத்திலிருந்த 6 என்பது இங்கே 100 இடத்தில் 600 காட்டப்பட்டது. இப்போது விளங்கிய பிள்ளைகள், உங்களுக்கு நான் சொன்ன விடை இதுதான். அந்த விஷம் கொண்ட நாகப்பாம்பு கேட்கப்பட்ட விடை. இதை ஏன் என்று நான் கூறுவதென்றால், உங்களுக்கு என் விளக்கம் சம்பந்தமான விடயத்தின் இந்த என் விளக்கம் கட்டாயமாக இடப்பெருமானங்கள் இலக்கங்கள் தொடர்பாக தெரிந்தால் மாத்திரமே எங்களுக்கு இதனை விளங்கிக் கொள்வதற்கு முடியும். ஆகவே அந்த முருகன் என்ற சிறுவன் கூட அந்த மாதிரியான முறையில் யோசித்து விடை பெற்றதால் நாகப்பாம்பு சரியான மாதிரி சந்தோஷமடைந்து அந்த மூலிகை தாவரத்தை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது பறித்து செல்வதற்கு அது விடை கொடுத்ததாம். சரி, இப்போது கதையை கேட்டுவிட்டோம், நாம் பாடத்திற்கு ஆயத்தமாகுவோம். ஆம் மாணவர்களே, கதை இனிமையாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும், உங்களுக்கு செவிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் சொல்லி நினைக்கின்றேன். ஆகவே இப்போது நாங்கள் இதனை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு எண் விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு கட்டாயமாக இங்கே பயன்படுத்த வேண்டிய முறை இலக்கங்கள். நான் முதலாவதாக நான் இலக்கம் தொடர்பான விஷயத்தையும் எண்கள் தொடர்பான விஷயத்தையும் நான் உங்களிடம் முன்வைக்க ஆசைப்படுகின்றேன். நீங்களும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நீங்களும் ஆயத்தம் தானே? எனக்கு தெரிகின்றது நீங்கள் எவ்வளவு சுறுசுறுப்பாகவும் எவ்வளவு அமைதியாகவும் நீங்கள் ஆர்வத்தோடு இந்த நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருப்பீர்கள். எனக்கு நன்கராக புரிகிறது. ஏனென்றால் நீங்கள் எங்களுக்கு அனுப்பப்படுகின்ற பல்வேறு கருத்துக்கள் எங்களுடைய மனதை சந்தோஷப்படுத்துகின்றது. அந்த வகையில் நான் மீண்டுமாக உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இன்பாரான நிகழ்ச்சியை சரியான முறையில் அவதானமாக கேட்டு மீண்டும் உங்களுடைய பயிற்சியை பெற்றுக் கொண்டு செல்வதற்கு எங்களால் முயன்ற அளவு உங்களுக்கு உதவுவதற்கு காத்திருக்கின்றோம். நீங்களும் அதே போல் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போது நான் பாடத்தின் மூலமாக உங்களை தொடர்கின்றேன். இப்பொழுது நாம் கூறப்போடுவது இலக்கங்கள். இலக்கங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், எண்ணொன்று பெறுவதற்கு ஒரு குறியீடாக அல்லது அடையாளமாக எங்களுக்கு எண்கள் தொடர்பான விஷயத்தை பார்க்கும் பொழுது அந்த இலக்கங்களாக நாம் கருதுகிறது எவை என்றால், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மீண்டுமாக இலக்கங்கள் என்று சொல்கிறேன். இலக்கங்கள் என்பது எது என்று நீங்கள் புரிந்திருப்பீர்கள். நீங்கள் ஆரம்ப வகுப்பில் படித்திருக்கின்ற ஒரு முறைதான் 1, அதன் பிறகு 2, 3 என்று 1 தொடக்கம் 9 வரையான பயன்படுத்தப்படுகின்ற அந்த இலக்கங்களை நாங்கள் இந்த எண்களுக்கு பயன்படுத்த ஆரம்பமாக உள்ளது. ஆகவே இந்த இலக்கங்கள் உங்களுக்கு அறிமுகமாகின்றது எவ்வாறு, 1 தொடக்கம் 9 வரைக்கும். ஆகவே எண்களில் நாங்கள் பயன்படுத்தப்படுவது என்னென்றால் இலக்கம் தான் மிக முக்கியமாகின்றது. ஆகவே இந்த இலக்கங்கள் இப்பொழுது உங்களுக்கு அறிமுகமாகியிருக்கும், 1 தொடக்கம் 9 வரை. ஆமாம் செல்வங்களே, நீங்கள் இப்போது இலக்கங்களை அறிந்திருப்பீர்கள் அல்லவா? இது ஏற்கனவே நீங்கள் தரம் 1, 2, 3, 4 என்ற வகுப்புகளில் கற்றிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு அது என்ன என்று கூறினேன், இலக்கங்களாக கருதுவதே 1 தொடக்கம் 9 வரை. ஆமாணவர்களே, இனி நாங்கள் இந்த 1 தொடக்கம் 9 வரையுள்ள இலக்கங்களை கொண்டுதான் நாங்கள் எண்களை பயன்படுத்தப் போகிறோம் அல்லது எண்களை உருவாக்கப் போகின்றோம். ஆகவே எண்கள் உருவாக்குவதற்கு எங்களுக்கு என்ன தேவை? இந்த இலக்கங்கள். ஆமாம், இலக்கம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்போது இலக்கத்தை கொண்டு எண்களை உருவாக்குவதென்றால் நாங்கள் எண்களில் பயன்படுத்தப்படுவது தான் உங்களுக்கு தெரியும் இடப்பெருமானங்கள். ஆகவே மாணவர்கள், இடப்பெருமானங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருக்கின்றது. ஆகவே புரியாதவர்கள், நான் இடப்பெருமானத்தை மீண்டும் சொல்லுகின்றேன், நீங்களும் இடப்பெருமானத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எவ்வாறு இடப்பெருமானம் அமையப்போகிறது உங்களுக்கு தெரியும். 1கள் அல்லது 1ஆம் இடம், 10கள் என்று சொல்வோம், 10னிடம், அதே போல் 100னிடம், அதே போல் 1000னிடம், அடுத்து 10,000னிடம், அடுத்து 100,000னிடம் என்று எங்களுடைய இடப்பெருமானங்கள் சென்று கொண்டிருக்கும். ஆகவே நீங்கள் சிறு பிள்ளைகள் என்றபடியால் உங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்ற பாடத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு 10,000னிடம் வரைக்குமான எண்களை அறிமுகம் செய்ய காத்திருக்கின்றேன். இப்போது மாணவர்கள், எண்கள் என்றால் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டிய விஷயம் இடப்பெருமானம். இடப்பெருமானத்தை மீண்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். 1கள், 10கள், 100கள், 1000கள், 10,000கள், 100,000கள். உங்களுக்கு இந்த 10,000 வரைக்குமான முறையில் மாத்திரம் இடப்பெருமானத்தை கொண்டு எண்களை இந்த நிகழ்ச்சியினூடாக கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஆகவே நீங்கள் நான் கூறியது போல் இப்பொழுது இலக்கங்களை கொண்டு எண்களை ஆக்குவோம். நீங்களும் ரெடியாக இருப்பீர்கள் அல்லது ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். ஹாம் அன்பான அவர்களே, நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் நாம் இங்கே காட்டியது போல் இடப்பெருமானத்தை கொண்டு நாம் எண்களை வாசிப்போம். ஆகவே ஒன்றுக்கள் என்பது உங்களுக்கு தெரியும், தனி இலக்கங்களாக ஆக்கப்படுவது. இலக்கம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் இலக்கம் எண்களாக மாறப்போகிறது. ஒன்றாம் இடத்தை என்று சொல்லும் பொழுது தனி இலக்கங்களாக இருக்கும், ஒன்று தொடக்கம் ஒன்பது வரை. அடுத்த இடப்பெருமானம் என்னவாக இருக்கும்? பத்தி நிறம். பத்தி நிறம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் பத்து, இருபது, முப்பது, நாற்பது, ஐம்பது, அறுபது, எழுபது, எண்பது, தொண்ணூறு, நூறு, அதுவரைக்குமான முறையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் பத்துகளுடைய எண்ணிக்கையாக இருக்கும். ஆகவே நூறுக்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே இடப்பெருமானம் மாறுகின்றது நூறின் இடத்துக்கு. ஆகவே தொண்ணூறு வரைக்கும் பத்துக்களாக நாங்கள் பயன்படுத்துவோம். இப்பொழுது ஒன்றுகள் என்றும் தெரியும், பத்துகளும் தெரியும். அடுத்த இடமாக இருப்பது நூறின் இடம். நூறின் இடம் என்று சொல்லும் பொழுது அவை நூறுக்கள் என்று சொல்லுவோம். அதனை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நூறு, இருநூறு, முன்னூறு, நானூறு, ஐநூறு, ஆறுநூறு, எழுநூறு, எண்ணூறு, தொள்ளாயிரம் என்று சொல்லுவோம். அடுத்த இடப்பெருமானம் மாறப்போகின்றது ஆயிரத்துக்கு. ஆகவே அதனையே நாங்கள் சொல்வோம் ஆயிரம், இரண்டாயிரம், மூன்றாயிரம், நான்காயிரம், ஐந்தாயிரம், ஆறாயிரம், ஏழாயிரம், எண்ணாயிரம், ஒன்பதாயிரம். இப்பொழுது இடப்பெருமானம் மாறப்போகிறது பத்தாயிரம் என்று சொல்லும் இடப்பெருமானத்துக்கு. ஆகவே பத்தாயிரங்களும் அதே போல் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இந்த பாடத்தினூடாக அல்லது இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் எண்களை பற்றி நீங்கள் மேலும் விரிவாக பார்ப்போம். இப்போது மாணவர்கள், நான் கூறிய விளக்கத்தை நீங்கள் சரியான முறையில் செவிமடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படித்தானே? நீங்கள் எண்கள் என்று சொல்லும் பொழுது மிக மிக முக்கியமான கணித பாடத்தில் இந்த எண்கள் தொடர்பானதை வைத்துத்தான் நாங்கள் ஏனைய அனைத்து பாடஅலகுகளையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். எண்கள் என்பது கண்களை போன்றது. எங்களுடைய வாழ்க்கையில் இந்த எண்கள் மிக முக்கியமான பங்குகளை வைக்கின்றது என்பதை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். எனவே இந்த எண்கள் தொடர்பான விடயத்தை அறிவதற்கு இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக அவதானமாக தெரிந்திருந்தால் மாத்திரமே நீங்கள் சரியான முறையில் எண்களை அறியலாம். ஆகவே இந்த இலக்கங்களை கொண்டு இப்பொழுது நான் இடப்பெருமானத்தை சொன்னேன். இப்பொழுது ஒரு உதாரணத்தின் மூலமாக அல்லது கணித செய்கையின் மூலமாக நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், இங்கே நான் மூன்று இலக்கங்களை எடுத்துக்கொண்டேன். அதாவது நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய பயிற்சி கோப்பையில் எங்கே எடுத்துக்கொண்டீர்களா? எங்கே பார்ப்போம்? சிலர் பெயர் எடுக்காமல் இருக்கிறீர்கள். ஆஹா, எடுத்துக்கொள்ளுங்கள் பிள்ளைகள். கையில் பென்சில் இருக்க வேண்டும். அதே போல் பக்கத்தில் உங்களிடம் கொப்பி ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறுவதை சரியாக குறித்துக் கொண்டு நீங்கள் பயிற்சியில் ஈடுபடலாம். நான் கூறுகின்றது இப்போது இலக்கங்கள். இலக்கங்களை நீங்கள் வெவ்வேறாக குறித்துக் கொள்ளுங்கள். நான் மூன்று இலக்கங்களை அறிமுகப்படுத்துகின்றேன். அதாவது நான்கு, ஐந்து, இரண்டு. இது இலக்கங்கள். இந்த நான்கு, ஐந்து, இரண்டு ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி மூவிலக்க எண்களை அமைப்போம் என்று உங்களுக்கு கேட்கப்படும். அதாவது உங்களுக்கு தெரியும் இந்த இலக்கங்களை கொண்டு எண்களை ஆக்குவதற்கு இப்போது எங்களுக்கு அவசியமாக இருக்கின்றது இடப்பெருமானம். ஆம் செல்வங்களே, நீங்களும் தயாராக இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. இப்பொழுது மிக விரைவான முறையில் நீங்கள் செயல்படுவீர்கள். இப்போது நான் சொன்னது போல் அல்லது நான் கூறிய விடயத்தை நன்கு கேட்டுக்கொண்டிருந்தபடியால் நீங்கள் எல்லோரும் அதே அடிப்படையில் இந்த பயிற்சியில் ஈடுபடுகிறீர்கள் என்பது எனக்கு நன்றாக மனதில் தோன்றுகிறது. அதே போல் நீங்களும் பார்ப்போம் யார் யார் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது. நான் சொல்வது போல் நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கங்கள் மூன்று. நான் மீண்டும் சொல்கிறேன், நான்கு, ஐந்து, இரண்டு ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி மூவிலக் எண்களை அமைப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் அடுத்தபடியாக இலக்கத்தை கொண்டு எண்களை ஆக்குவதற்கு யாது செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். நீங்கள் இடப்பெருமானங்களை குறித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே பிள்ளைகள், இடப்பெருமானம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் இந்த மூன்று இலக்கங்களுக்கும் பயன்படுத்துவதாக இருந்தால் ஒன்றுக்கள், அதாவது ஒன்றினிடம், பத்தினிடம், நூறினிடம் அதற்கு மேலதிகமாக எங்களுக்கு இலக்கங்கள் இல்லாதபடியால் நான் அந்த 100 இடத்துடன் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். இப்போது மாணவர்கள் புரிந்திருக்கும், நீங்களும் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது இடப்பெருமானத்தை குறித்து கொண்டோம். 1, 10, 100 என்று சொல்லியிருக்கின்றோம். ஆகவே உங்களுக்கு விருப்பமான முறையில் நீங்கள் அந்த இலக்கங்களை இடங்களுக்கு செலுத்துங்கள். ஆகவே அங்கே நான் இருத்திட்டது போல் நான் 1 எடுத்திருக்கின்றேன், 10 இடத்தில் 5 இட்டேன், 100 இடத்தில் 4 இட்டேன். ஆகவே இப்பொழுது எங்களுக்கு எண்ணை வாசிப்போம். 452 என்று எடுத்திருப்பேன். நீங்களும் இவ்வாறு எடுத்துக்கொண்டு செல்லலாம். அடுத்தபடியாக நான் 1 நான் 5 என்பதை பயன்படுத்தினேன். அடுத்து 10 இடத்திற்கு 2 பயன்படுத்தினேன். இப்போது உங்களுக்கு அங்கே மாற்றங்கள் தெரிய வேண்டும். என்னவென்றால், முதலாவது எண்ணில் கூறப்பட்டது 1 2 10 5 பயன்படுத்தினேன். இரண்டாவது எண்ணுக்கு என்ன நடந்திருக்கின்றது என்று பார்த்தால், 100 பயன்படுத்தப்பட்ட 4 மாற்றம் எதுவும் செய்யாமல் 1 இடத்தில் பயன்படுத்தப்பட்ட 2 10 இடத்துக்கு செல்லப்பட்டிருக்கிறது கொண்டு செல்லுண்டேன். ஆகவே அங்கே 20 மாறும். 2 என்று சொல்லப்பட்டது 20 மாறும். ஆகவே 10 இடத்தில் பயன்படுத்தப்பட்ட 5 என்பது இங்கே 1 இடத்துக்கு செலுத்து சென்றேன். இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது? இலக்கங்கள் மாற்றமடைந்திருக்கிறது. இலக்கங்கள் மாற்றமடைவதனால் உங்களுக்கு தெரியும் எண் புதிய எண்ணாக மாறப்போகிறது. ஆகவே இப்போது அந்த எண் 1 5, 10 2, 100 4 இருக்கிறது. ஆகவே இப்பொழுது எண்ணை வாசிப்போம். 425 என எங்களுக்கு சொல்ல முடியும். ஆம் மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுவது நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் விளங்கியிருப்பீர்கள். இந்த விளக்கத்தினூடாக எண்ணுண்ணானது, அதாவது ஒரு எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றும் போது கிடைக்கும் எண்களில் ஒன்று வேறுபடும். அதுதான் இங்கே நீங்கள் நடந்திருக்கிறது. அதாவது ஒரு எண்ணின் இலக்கங்களை இடம் மாற்றும் போது கிடைக்கும் எண்கள் ஒன்றிலிருந்தொன்று வேறுபடும் என்பதாகும். ஆகவே முதலாவது எண் எங்களுக்கு 452 எனவும், இரண்டாவது எண் 425 எனவும் நான் எடுத்துக்கொண்டேன். ஆகவே இன்னும் நாங்கள் அதனை மேலும் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இலக்கங்கள் மாற்றமடையப் போகிறது. இப்பொழுது 10 பயன்படுத்தப்பட்ட அல்லது 1 பயன்படுத்தப்பட்ட 2 இப்ப 100 எடுத்து சென்றேன். இப்பொழுது நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள், எவ்வாறு விளங்கிக் கொண்டிருப்பீர்கள்? அது 200 என அறிந்து கொள்ளலாம். 100 சென்றால் 200. இப்பொழுது 100 இருக்கின்ற அந்த 4 இலக்கத்தை 10 எடுத்து சென்றால் இப்போது 40 என நாம் அறிந்து கொள்ளலாம். 5 எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் இருந்தபடியால் இப்போது மாற்றம் பெற்றிருக்கின்றது 245. இவ்வாறு பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து செல்லலாம். 254, 542, 524. ஆகவே பிள்ளைகள், இந்த 3 இலக்கத்தை கொண்டு நாங்கள் பயன்படுத்தியிருக்கிற எண்கள் இவ்வாறு வேறுபட்ட எண்கள் எத்தனையோ நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். இங்கே மட்டுப்படுத்தப்பட்டதாக அல்லது 452 என்று சொல்லப்படுகின்ற இலக்கங்களை எடுத்துக்கொண்டோம் சொன்னால் அங்கே 3 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே இவ்வாறான முறையில் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி எண்களை எடுத்துக்கொண்டால் 452 என பெறலாம், 425 என பெறலாம், 245 என பெறலாம். அடுத்து 254, 542, 524. நான் சொல்வது நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது பிள்ளைகள், நான் சரியான முறையில் அதனை எடுத்து சென்று உங்களுக்கு முன்வைத்தேன். நீங்களும் அதனை எழுதிய பிறகு நான் எவ்வாறு சொல்கின்றனோ, அதாவது சார் உங்களுக்கு எவ்வாறு சொல்லியிருக்கிறாரோ, அதே மாதிரி நீங்களும் அதை உச்சரித்துக் கொள்ள வேண்டும். எப்பொழுது பிள்ளைகள், நான் இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன், நாம் எழுதுகின்ற அல்லது படிக்கின்ற போது சில மிக முக்கியமான முறையில் எண்களை உச்சரிப்போம். அதாவது எண்களை வாசிக்கும் பொழுது, நாங்கள் படிக்கும் பொழுது, அதாவது எண்களை அறிந்து கொள்வதற்கு பயிற்சிகளில் ஈடுபடும் பொழுது நாம் ஒரு முறையில் சரியான உச்சரிப்புடன் இடப்பெருமானத்தினுடைய முறையில் அதை உச்சரித்து நாங்கள் எண்களை வாசிப்போம். அது உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். ஆனால் பிள்ளைகள், நாங்கள் வெவ்வேறான சந்தர்ப்பங்களில் நாங்கள் தொடர்பு எண்களை பயன்படுத்தும் பொழுது அங்கே நாங்கள் இந்த உச்சரிப்பை பயன்படுத்த மாட்டோம். உதாரணமாக எடுத்துக்கொள்வோம், நாங்கள் 150 என்பது 150 என்று எடுத்துக்கொள்வோம். 400 என்பதை 425 என்பதை 400 எழுப்போம். 245 என்று சொன்னால் 245 சொல்லுவோம். எனவே இங்கே வித்தியாசத்தை அறிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். எப்பொழுதுமே நீங்கள் எங்கள் தொடர்பான முறையில் நாங்கள் பரீட்சை வினாத்தாள்களில் சரியான தொடர்பு படுத்தி எழுதப்பட்டால் மாத்திரமே உங்களுக்கு அதற்கான சரியான புள்ளிகள் கிடைக்கும் என்பதை இவ்வேளையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். ஆகவே வருகின்ற வினாபத்திரங்கள் அல்லது பரீட்சைக்கு வருகின்ற வினாபத்திரத்தின் சரியான உச்சரிப்பை பயன்படுத்திக் கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரிடமாவது அந்த வினாக்கள் நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்ல முடியுமா? எங்கே பார்ப்போம். யாராவது சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறீர்களா என்றால், எனக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரியும், ஆனாலும் நான் கூறிய அந்த விடயத்தை மனதில் நீங்கள் இப்பொழுது எழுதிக்கொள்ளுங்கள். எப்பொழுதாவது நீங்கள் எங்கள் தொடர்பாக வாசிக்கும் பொழுது அல்லது எங்களை பயன்படுத்தும் பொழுது நாம் பயிற்சியில் ஈடுபட்டது போல நீங்கள் பயன்படுத்துங்கள் என்பது நான் இங்கே வேண்டுகிறேன். உங்களிடம் வேண்டுகிறல் என்ன என்றால், நான் சில வேளையில் அதனை நாங்கள் பேச்சு வழக்கில் பயன்படுத்துவது போல் நாங்கள் எழுதுவோம். ஆகவே அங்கே புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கப்படாமல் சந்தர்ப்பம் போகும் என்பதை நான் இவ்வேளையில் சுட்டிக்காட்டுகின்றேன். ஆம் மாணவர்களே, இப்பொழுது நாம் 3 இலக்கங்களை பயன்படுத்தினோம். இப்பொழுது நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோமா? அதாவது நாம் அடுத்த விடயத்துக்கு செல்வது 100 இடத்திலிருந்து அடுத்த இடப்பெருமானம் 1 கூடுகிறது 1000 இடம். ஆம் செல்வங்களே, உங்களுக்கு இப்பொழுது தெரியும் அந்த எண்களை எழுதும் பொழுது எண்களில் உள்ள இலக்கங்கள் இடப்பெருமானத்துக்கு செல்லும் பொழுது எண்களினுடைய புதிய எண்கள் தோன்றும் பொழுது எண்களின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட இன்னொரு பயிற்சிக்காக 4 இலக்கங்களை நான் தொடர்புபடுத்துகிறேன். ஆகவே நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். எப்படி என்றால், இதனை 8 4 9 0 நான் இங்கே ஒரு விடயத்தில் என்ன எடுத்துக்கொண்டேன், இலக்கங்களில் 3 இலக்கம் 4 இலக்கங்கள் என்று சொன்ன பொழுதும் இங்கே 0 என்பதும் இங்கே எண்களுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இப்பொழுது நான் எடுத்துக்கொண்ட இலக்கங்களை கூறுகின்றேன், திரும்பவும் நீங்களும் குறித்துக் கொள்ளுங்கள். 8 4 9 0 இப்பொழுது அந்த 4 இலக்கங்களையும் மாத்திரம் நீங்கள் அதனை குறித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நான் என்ன கேள்வி கேட்கப் போறேன் என்பதென்றால், இதில் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி ஆக்கக்கூடிய மிக பெரிய எண் யாது என்பதுதான் நான் இங்கே கூறுகின்ற ஒரு வினா. ஆம் மாணவர்களே, நீங்கள் இதிலிருந்தே விளங்கிக் கொள்வீர்கள் என்னவென்றால், நாம் எண்கள் மாற்றமடைவதென்று சொன்னேன். ஆகவே எண்களுடைய மாற்றங்களின் அடிப்படையில் மிக பெரிய எண், மிகச்சிறிய எண் அல்லது வேறு எண்கள் மாற்றமடைவதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நான் கூறிய அந்த முதலாவது வினாக்களில் இதுவும் நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இந்த இடத்தில் 4 இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி எழுதக்கூடிய அல்லது ஆக்கக்கூடிய மிக பெரிய எண் யாது என்று கேட்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மிக பெரிய எண் என்று சொன்னால், நீங்கள் இடப்பெருமானங்கள் கொண்டு செல்லும் பொழுது இடப்பெருமானத்தின் மிக பெரிதாக எது இருக்கிறதோ அதை பெரிய இலக்கமாக எடுங்கள். அதே போல் அடுத்து வருகின்ற இலக்கங்களை நீங்கள் இடப்பெருமானத்தின் அடிப்படையில் அந்த இலக்கங்களை சரியாக இட்டுக்கொண்டால் அது மிகப்பெரிய எண் உருவாகும். உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், 8 4 9 0 என்று சொன்னேன் தானே. ஆகவே இதற்கு என்னென்ன இடப்பெருமானங்கள் வேணும் சொல்லுங்கள் பாப்பம். எங்கே யாராவது உங்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் இப்பொழுது எல்லோரும் சொல்லிவிடுவீர்கள். ஆனால் நான் சொல்வது மாத்திரம் கேட்டுக்கொண்டிருப்பதால் எனக்கு நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் சொல்வது எனக்கு புரியாமல் இருக்கின்றது. அதுதான் இங்கே இந்த நிகழ்ச்சியின் வித்தியாசமாக இருக்கின்றது. எனினும் பிள்ளைகள், நீங்கள் அமைதியாக இருந்து இந்த விளக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். எங்கே பார்ப்போம். நான் இந்த 4 இலக்கங்களை மீண்டும் சொல்லுகின்றேன், 8 4 9 0 எங்கே நீங்கள் சொல்லுங்கள். இலக்கங்களைத்தான் சொல்லக்கொள்கிறேன், 8 4 9 0 ஆகவே இந்த 4 இலக்கங்களையும் இப்ப எண்ணாக மாறப்போகுது மிக பெரிய எண் யாது என்று கேட்டேன். ஆகவே மிக பெரிய எண்ணை உருவாக்குவதென்றால் இடப்பெருமானத்தை நீங்கள் போட்டுக் கொள்ளுங்கள். முதலாவது இடப்பெருமானம் 1 அல்லது 1 10 10 100 100 1000 ஆகவே அங்கே 4 இடப்பெருமானங்களை நான் குறித்துக் கொண்டேன். இப்பொழுது பிள்ளைகள், அங்கே காணப்படுகின்ற இலக்கங்களில் மிகப்பெரிய இலக்கம் எது என்று தேடி பாருங்கள். ஆகவே அந்த 8 8, 4, 9 பூஜ்ஜியம் என்பதில் மிகப்பெரிய இலக்கமாக இருப்பது 9. ஆகவே அதை எந்த இடத்தில் இட வேண்டும்? 1000 இடத்தில் இட வேண்டும். ஆகவே 1000 இடத்தில் இட்டால் அதனுடைய பெருமானம் எத்தனமாக என்று சொல்லி பாருங்கள். அடுத்த இலக்கங்களை எதுவும் சேர்க்காது 1000 இடத்தில் 9 இட்டால் அதனை உச்சரிப்போம் அல்லது வாசிப்போம் எப்படி? 9000 என்று சொல்லுவோம். ஆயிரங்கள் தானே, ஆயிரங்களில் 9 இருப்பதால் 9000 என்று சொல்கின்றேன். ஆகவே இப்பொழுது உங்களுக்கு மிகுதியாகிற இடப்பெருமானம் என்னவென்று தெரியும், 1கள், 10கள், 100கள். இப்பொழுது உங்களுக்கு மிகுதியாயிருக்கிற இலக்கங்கள் என்னவாக இருக்கும்? 4, அதே போல் 8, 0. 9 நாங்கள் பயன்படுத்தி விட்டோம். இப்பொழுது பிள்ளைகள் அந்த எஞ்சிய 3 இலக்கங்களில் மிகப்பெரிய இலக்கம் எது என்று நினைத்து பாருங்கள். ஆகவே உங்களுக்கு தெரியும் இப்பொழுது அந்த 3 இலக்கத்தில் 8 ஆக இருக்கும். ஆகவே 8 என்பது 100 இடத்துக்கு பயன்படுத்துங்கள். இப்பொழுது வாசிங்கள் பார்ப்போம். நீங்கள் வாசிங்கள், வாசிக்க தெரியும் தானே. முதலாவதாக 1000 இடத்தில் இருந்த 9 பயன்படுத்தினோம், 9000. 100 இடத்தில் நாங்கள் பயன்படுத்தினோம், 8. ஆகவே இப்பொழுது நாங்கள் அதனை வாசிப்போம், 9800 என்று வாசிப்போம். 9800 என்று சொல்வோம். ஆகவே இன்னும் எங்களிடம் இருப்பது, மிகுதியாக இருப்பது 2 இலக்கங்கள் இருக்கிறது, 1, 4, 0. ஆகவே எஞ்சி இருப்பது இடப்பெருமானம் 1களும் 10களும். இப்பொழுது நீங்கள் அங்கே பயன்படுத்த வேண்டும் அதில் இருக்கின்ற பெரிய இலக்கம் 4. என்ன, 9 பயன்படுத்தி விட்டோம் தானே. ஆகவே இப்பொழுது இருப்பது 4. ஆகவே அந்த 4 இலக்கத்தை பயன்படுத்தினால் நீங்கள் இப்பொழுது எவ்வாறு சொல்வீர்கள்? 9840 என வரும். ஆகவே பூஜ்யத்தை பயன்படுத்தினால் அங்கே எங்களுக்கு கிடைப்பது, அங்கே பூஜ்யமாக இருப்பது 1களில் இல்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் மிகப்பெரிய எண் உருவாக்கப்பட்டிருக்கிறது, 9840 என. இதேபோல் அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். என்னவென்றால், சிறிய எண் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதே மாதிரி இடப்பெருமானத்தில் நீங்கள் 1கள், 10கள், 100 1000 என்றே போட்டுக்கொண்டு இப்பொழுது 1 நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இலக்கம் 9 இருக்கும், 10 பயன்படுத்த வேண்டியது 8 இருக்கும், 100 பயன்படுத்த வேண்டியது 0 பயன்படுத்த வேண்டும். அங்கே சிறு மாற்றம் ஏற்பட்டு இருக்க வேண்டும். அதனால் கவனிக்க வேண்டியது நீங்கள் மிக முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் 1000 பயன்படுத்த வேண்டும். பூஜ்யத்தை இப்பொழுது இந்த இலக்கங்களை தொடர்பு படுத்தும் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய எண்ணுக்கு இலக்கங்களை இறங்கு வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது, அதே போல் மிகச்சிறிய எண்ணுக்கு ஏர் வரிசைப்படுத்தப்படுகிறது. ஆகவே இங்கே ஏர் வரிசைப்படுத்துகிறது என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை, இலக்கங்களை தொடர்படுத்தி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே எடுக்கக்கூடிய எண் 4 இலக்கத்தை பயன்படுத்தி சிறிய எண்ணாக இருப்பது 4089. சரி பிள்ளைகள், நான் கூறிய விளக்கங்களை அடிப்படையாக வைத்து இப்போது நான் இந்த எண் விளக்க தொடர்புடன் நான் ஏற்கனவே கேட்கப்பட்ட, அதாவது கடந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட சரியான விடை கூறிய மாணவர்கள் முதலாவது பாராட்டினை பெற்ற மாணவனின் பெயரை கூறினேன். இப்பொழுது இரண்டாவது பாராட்டினை பெறும் மாணவனை நான் கூறப்போகிறேன். கேட்டுக்கொள்ளுங்கள். இவர் யார் என்றால் எம் அப்துல் அஹாம். அப்துல் அஹாம் அவருடைய பெயர் எம் அப்துல் அஹாம். சது அல் அஷால் வித்யாலயம் சனால் இராக்கமம் அம்பாறை. சனால் இராக்கமம் அம்பாறை, அம்பாறையிலிருந்து எங்களுக்கு அந்த தகவலை தந்த அந்த மாணவருக்கு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக மீண்டும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு அவருக்கு இந்த நிகழ்ச்சி வெவ்வேறான முறையில் அமைவதுடன் அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று இவ்விடத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு எல்லா மாணவர்களும் இதேபோல் தங்களுடைய பாராட்டுகளை பெறுவதே வேண்டும் என்பதே எங்களுடைய அபாவாக இருக்கின்றது. அம்மாணவர்களே, அடுத்த விடயத்துக்கு நாம் செல்வோம். அடுத்தபடியாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் பிள்ளைகள், நாம் ஒரு, அதாவது 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சையில் எடுக்கப்பட்ட அல்லது அதில் அந்த வினாபத்திரத்தில் காணப்பட்ட ஒரு எண் விளக்கம் சம்பந்தமான ஒரு வினாவை எடுத்திருக்கின்றேன். நீங்கள் இதனை ஏன் என்று கூறுவதென்று சொன்னால், நீங்கள் அங்கே புள்ளிகள் பெறுவதாக இருந்தால் எங்களுக்கு நான் கூறியது போல் எண் விளக்கம் சிறப்பான முறையில் நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். நான் 2014ஆம் ஆண்டு வினாபத்திரத்தில் வந்த 18வது வினா இவ்வாறு அமைந்திருக்கிறது. வட்டம் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. வட்டத்தில் இலக்கங்கள் முறையாக காட்டப்பட்டிருப்பது 5, 4, 8, 7 என்பதாகும். திரும்பவும் நான் சொல்கின்றேன், 4, 5, 8, 7 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வட்டத்தில் உள்ள இலக்கங்களை பயன்படுத்தி அமைக்கத்தக்க மிகப்பெரிய எண்ணை எழுதுக. இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய எண்ணை நான் சுட்டிக்காட்டினேன், இப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணை கூறக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த இலக்கத்தை பயன்படுத்தி எழுதக்கூடிய எண் 8745 ஆக இருக்கும். ஆகவே இதனை நான் ஏன் என்று கூறுவதென்றால், இப்பொழுது உங்களுக்கு விளங்கும், அது சரியான முறையில் தெரிந்தால் அந்த வினாக்களுக்கெல்லாம் உங்களுக்கு விடை கூறுவதற்கு இலகுவாக அமையும். ஆகவே இனி அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். இப்பொழுது நாங்கள் எண் தொடர்பான விஷயத்தை அறிந்து கொண்டோம். இப்போது நாங்கள் அடுத்த விடயமாக கருதப்படுவது என்னென்றால், அல்லது நாங்கள் பயன்படுத்தும் எண்களை எவ்வாறு எழுத்துக்களில் எழுதுவது என்பதை நான் ஆரம்பத்திலே கூறினேன். அதேபோல் இன்னும் ஒரு உதாரணத்தினூடாக இதனை அறிந்த பிறகு நாம் அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விடயத்துக்கு போவதற்கு முன்பு உங்களுக்கு நான் இப்பொழுது எவ்வாறான முறையில் எழுத்துக்களில் தொடர்புபடுத்தி எழுதுவது என்பதை ஒரு உதாரணத்துடன் விளக்கப் போகிறேன். எங்கே நீங்களும் அந்த மாதிரி பயிற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள் அல்லவா? ஆகவே அந்த பயிற்சியில் நீங்கள் இன்றும் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆகவே நான் எடுத்துக்கொண்ட இலக்கம் 1கள், 10கள், 100கள், 1000கள், 10000த்தின் இடம் என்று சொல்லப்படுகின்ற 5 இலக்கங்களை பயன்படுத்தி நான் எழுதி கொண்டேன். இப்பொழுது நான் கூறுகின்ற ஒரு இடப்பெருமானம் கூடுகின்றது. அதாவது நாங்கள் 1000த்தின் இடம் வரைக்கும் நாங்கள் படித்தோம், இப்பொழுது ஒரு இடப்பெருமானம் அதிகரிக்கின்றது. அது 5வதாக வரும் 10000த்தை குறிக்கின்றது. 10000த்தின் இடம் என்பதை அங்கே குறித்துக் கொள்ளுங்கள். ஆகவே நான் அதற்காக பயன்படுத்திய இலக்கங்கள் பிள்ளைகள் 5, 9, 2, 1, 7. திரும்பவும் சொல்லுகின்றேன், 1, 5, 7, 9, 2 என்பதை நான் 5 இலக்கங்களையும் பயன்படுத்திக் கொண்டேன். இப்பொழுது பிள்ளைகள், நான் அந்த இலக்கத்தை கொண்டு அமைக்கப்பட்ட எண்ணானது இப்பொழுது இருக்கு. பாருங்கள், 1களில் 1ஆம் இடத்தில் 1ஐ இட்டேன், 10ஆம் இடத்தில் 7ஐ இட்டேன். ஆகவே 71 என்று வாசிப்போம். 100ஆம் இடத்தில் 2ஐ பயன்படுத்தினேன், இப்பொழுது வாசிப்போம் 271 என வாசிப்போம். 1000த்தின் இடத்தில் 9ஐ பயன்படுத்தினோம், ஆகவே 9271 என்று வாசிப்போம். 10ஆயிரத்தின் இடத்தில் 5ஐ பயன்படுத்தினேன், ஆகவே இப்பொழுது அதனை சரியான வாசிப்போம், 579. திரும்பவும் வாசிக்கின்ற பாருங்கள் பிள்ளைகள், 59271 என்பதை நான் இந்த இடத்தில் வாசிப்பதற்காக எண்ணை எடுத்துக்கொண்டேன். ஆகவே அதை சரியான முறையில் எழுதுவதற்கு ஏற்றவாறு நீங்கள் வாசித்து பயிற்சி பெற்றுக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு விடயத்தை நான் கூறுகின்றேன். இப்பொழுது இலக்கங்கள் மாறத் தொடங்குகிறது. அதாவது 52000, அதாவது 100ஆம் இடத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த இலக்கம், 100ஆம் இடத்தில் பயன்படுத்தப்பட்ட இலக்கம் 2ஐ நான் இப்பொழுது 1000த்திடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். ஆகவே இப்பொழுது நாங்கள் அதை வாசிப்போம், 52000 மாற்றம் அடைகிறது. ஆகவே அதே போல் அங்கே 9, 1, 7 என்பதையும், 1ஆம் இடத்தில் 7ஐயும், 10ஆம் இடத்தில் 1ஐயும், 100ஆம் இடத்தில் 9ஐயும் பயன்படுத்தினோம். இப்பொழுது வாசித்து பார்ப்போம், 52917. 52917. இப்பொழுது உங்களுக்கு பிள்ளைகள், 5ஆம் ஆண்டு என்று சொல்லும் பொழுது நீங்கள் கெட்டிக்கார பிள்ளைகள், மிகவும் திறமைசாலிகள், மிகவும் சிறப்பான மாணவர்கள் என்ற பெருமைக்குரிய மாணவர்களாக இந்த காலத்தில் திகழ்கின்றீர்கள், திகழப்போகின்றீர்கள். அந்த வகையில் பிள்ளைகள், இந்த எண் விளக்கம் உங்களுக்கு சரியான முறையில் கை கொடுக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பிள்ளைகள், இப்பொழுது நான் 4 இடப்பெருமானங்களை கொண்டு கடைசியாக இறுதியாக பொழுது சொல்லப்பட்டபடி 10ஆயிரத்தின் இடத்தில் 5 இலக்கங்களை பயன்படுத்தும் முறையை நான் சுட்டிக்காட்டினேன். இப்பொழுது பிள்ளைகள், எங்களுடைய இருக்கின்ற இன்னும் சிறு விடை மாத்திரம் படித்துவிட்டு, அல்லது நாங்கள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டு நாங்கள் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்ப்போம். ஆம் பிள்ளைகள், நான் உங்களுக்கு கூறியது போல் இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசு பரீட்சை என்பது மிகவும் மிக முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் பிள்ளைகள், இன்றும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியின் நான் இப்பொழுது கலந்திருப்பது உங்களுக்கு தெரியும். 6வது தடவையாக உங்களை சந்தித்திருக்கின்றேன். அந்த வகையில் நான் இடையில், அதாவது நிகழ்ச்சியில் இடையிலே உங்களுக்கு ஒவ்வொரு வருடங்களில் சில வருடங்களை வருகின்ற வினாபத்திரத்தில் அமைந்திருக்கின்ற சில விதமான வினாக்களை உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றேன். அந்த வகையில் இன்றும் ஒரு வினாபத்திரத்தில் வந்துகின்ற 2014 வந்ததும் எடுத்து சொன்னேன். அதே போல் இன்னும் ஒரு வினா காட்டப்பட்டிருக்கிறது, நான் அதை வாசித்துக் கொள்கிறேன், பாருங்கள். 2008 நடைபெற்ற புலமை பரிசு பரீட்சையில் 41 வினா நான் வாசிக்கப் போகிறேன். 20,050 என்பதை இலக்கங்களில் எழுதுக, 20,050 என்பதை இலக்கங்களில் எழுதுக என்று சுட்டிக்காட்டியிருக்கேன். இப்பொழுது நீங்கள் இதற்கு நீங்கள் எழுத வேண்டும் என்பது என்ன என்று சொல்லுங்கள் பார்ப்போம். எழுத்துக்களில் உள்ளதை எண்களுக்கு மாற்று செய்கிறீர்கள், எண்களுக்கு மாற்றுவது எவ்வாறு? எழுத்தில் உள்ளது அல்லது வாசிக்கின்ற 20,050 என்பதை இலக்கங்களில் எழுதுக என்று சொல்லும் பொழுது நாங்கள் எண்களை எடுக்க வருவோம். ஆகவே நீங்கள் இதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கட்டாயமாக இதற்கும் இடப்பெருமானத்தை பயன்படுத்த வேண்டும். ஆகவே பிள்ளைகள் பாருங்கள், இங்கே 20,050 என்பதற்கு நீங்கள் அந்த இடப்பெருமானத்தை இட்டுக் கொள்ளுங்கள். அதில் ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், 10,000 என இங்கே அமைந்திருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். ஆகவே இங்கே உள்ள விடயத்தின் படி பிள்ளைகள், 20,050 என்று சொல்லும் பொழுது அங்கே ஒன்றுக்களுடைய உச்சரிப்பு இல்லை. ஆகவே பத்தின் இடத்தில் பார்க்கும் பொழுது 50 என்று சொன்னால் அங்கே வரும் இலக்கம் 5 இருக்கும். இப்பொழுது வாசித்து பாருங்கள், அங்கே ஒன்றுகள் இல்லை, ஆகவே 50 இடத்தில் 5 50 இருக்கும். இப்பொழுது 50. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கு 20,050 என்று சொல்லும் பொழுது 100 இடத்திலும் எந்த விதமான இலக்கங்களும் இல்லை. ஆகவே இப்பொழுதும் வாசித்து பாருங்கள், அந்த பூஜ்யத்தை இட்ட பிறகு வாசியுங்கள், 50 என்று தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த இடப்பெருமானம் ஆயிரங்கள். ஆயிரங்கள் இங்கே பிரிக்கப்பட்டிருக்கிறதா? 20,000 என்று சொல்லியிருக்குது. ஆகவே அங்கே 1,000 இடத்தில் வருகின்ற இலக்கமும் இங்கே இல்லை. அப்படி என்றால் 10,000 இடத்தில் 2 இட்டால் எங்களுக்கு அது எத்தனை குறிக்கும்? 20,000 இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இங்கே 20,050 என்பதை நாங்கள் இலக்கத்தில் எழுதும் பொழுது அதனை சரியாக இடப்பெருமானத்தை குறித்து நீங்கள் காட்ட வேண்டும். ஆம் குட்டி செல்வங்களே, உங்களுக்கு நான் கூறிய விடயங்களை அடிப்படையாக வைத்து பல பயிற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அதேபோல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அவதானிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நிகழ்ச்சியில் எந்தவிதமான இடையூறுகளும் உங்களுக்கு கிடைக்காத வகையில் நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கான ஒரு இடத்தை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அந்த இடத்தில் உங்களுக்கு எந்த விதமான இடையூறுகள் அல்லது இடைஞ்சல்களும் இல்லாதபடி நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாத்திரமே நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக பல வகைகளிலும் பலனை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இப்பொழுது நாங்கள் எண்கள் பற்றிய விடயங்களை பார்த்து கொண்டு சொல்கின்றோம். அந்த வகையில் இப்பொழுது பார்த்த விடயம் சொல்லில் உள்ளது அல்லது எழுத்துக்களில் எழுதப்பட்ட இன்னொன்றை இடப்பெருமானத்தை பயன்படுத்தி எண்ணாக எழுத வேண்டிய சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டினேன். இப்பொழுது பாருங்கள், இந்த விடயங்களை அவதானித்து அடுத்த விடயத்துக்காக நாம் செல்வோம். எங்கே உங்களுடைய ஆர்வம் ஆற்றல் வெளிப்படுத்திக் கொண்டே செல்ல வேண்டும். எங்களுடைய எதிர்பார்ப்புகளும் அதுதான். நீங்கள் இடையிலே கேட்கின்ற அல்லது ஆரம்பத்திலிருந்து சிறிது நேரம் கேட்டுவிட்டு மீண்டும் வீட்டுள்ளே சென்று அல்லது வேறெங்கியால் சென்று மீண்டும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்க ஆரம்பித்தால் அது உங்களுக்கு பலனை தராது பிள்ளைகள். ஆகவே உங்களுக்கு நான் தருகின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருப்பதற்காகவும் அல்லது உங்களை இந்த நிகழ்ச்சியில் எந்தவிதமான முறையிலும் இது உங்களை சோகமாக அல்லது இந்த நிகழ்ச்சியை ஆர்வம் இல்லாமல் செய்வதற்கும் நாங்கள் காத்திருக்கவில்லை. உங்களுக்கு எந்த வகையிலாவது உங்களை நல்ல முறையில் மிகவும் ஆர்வத்தோடு கொண்டு செல்வதற்காக நாங்கள் இடையிடையிலேயே பல கதைகள் அல்லது பல பாடல்களை நாங்கள் சொல்கின்றேன். உங்களுக்கு அது நன்றாக புரிந்திருக்கும். நீங்கள் இவ்வாறு நிகழ்ச்சியில் பிள்ளைகள் உங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற கருத்துக்கள் அல்லது உங்களுடைய எண்ணத்தில் தோன்றுகின்ற விடயங்களை நீங்கள் எங்களுக்கு எஸ்எம்எஸ்யினூடாக செலுத்த வேண்டும் அல்லது அல்லது குறுங்கு தகவல் மூலமாக அனுப்புவதன் மூலமாக நாங்கள் எங்களை இன்னும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக அமையும்பிள்ளைகள். ஆகவே இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு எந்த வகையில் பிரயோசனமாக மாற்றுவதற்கு எங்களால் முயன்ற உதவிகளை அல்லது இயன்ற மாற்றங்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நீங்கள் நான் இறுதியாக கூறப்போகும் அந்த தொலைபேசி எண்ணுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம். அதற்காக உங்களுக்கு நிறையவே சந்தர்ப்பம் இருக்கின்றது, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் எங்களோடு இணைந்து கொண்டு என்னோடு இணைந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் எங்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள் ஏராளம் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். பிள்ளைகள், எங்களுடைய கற்பித்தல் முறையானது இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை காணாது அல்லது உங்களுடைய முகத்தை பார்க்காது, நாங்கள் செவிகளினூடாகவே நாங்கள் இதனை கேட்பதற்கு நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். ஆகவே பிள்ளைகள், உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு அவசியமாகின்றது. கட்டாயமாக நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கின்றேன். இதனை போல் பிள்ளைகள், எங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள் அல்லது எங்களிடம் இருக்கின்ற கற்பித்தல் முறையானது அனுபவத்தினூடாகவே நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அதாவது என்னால் பல வருட காலம் இந்த புலமை பரீட்சை சம்பந்தமான விடயங்களில் எனக்கு அதிகமான முறைகளில் அல்லது அதிகமான என்னிடம் இருக்கின்ற அந்த அனுபவம் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றது. ஆகவே பிள்ளைகள், உங்களிடம் எந்த சந்தர்ப்பத்திலும் நான் என்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களிடம் இருப்பதற்காக காத்திருக்கின்றேன் என்பதையும் சந்தோஷமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே பிள்ளைகள், இப்பொழுது நான் ஒரு குட்டி கதையை கூறப்போகின்றேன். கதை என்று சொல்லும் பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கலாம். ஆகவே கதை கேட்பதற்கும் சிறுவர்கள் என்றால் ஆர்வம் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே ஆரம்ப ஒரு கதை கூறினேன், இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கதை தான். என்ன என்று பார்ப்போம். அதாவது இதில் ஒரு மிகப்பெரிய எண், சிறிய எண் என்பதை எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதற்காக நான் இந்த கதையை எடுத்துக்கொண்டேன். பாருங்கள், ஒரு கிராமத்தில் குமரிமுத்து என்னும் ஒருவரின் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் வாழைக்கன்றுகள் 354 நடுவதற்காக 354 கொண்டு வந்து நட்டு வைத்தார். தினமும் அதனை நன்கு பராமரித்தும் வந்தார். சில காலத்தின் பின்னர் 354 மரங்களில் 345 மரங்களில் வாழைக்குடைகள் தொங்கின. இவற்றை கண்ட குமரிமுத்து அதனை வெட்டி அதன் காய்களை எண்ணினார். அப்போது அங்கிருந்த வாழைக்காய்களின் எண்ணிக்கை 1543 என கண்டறிந்தார். எனவே இவற்றில் மிகப்பெரிய எண் யாது என்பதை தான் இந்த கதையினூடாக கேட்டேன். ஆகவே இங்கே காட்டப்பட்டிருக்கப்படி வாழைக்கன்றுகளின் எண்ணிக்கை 354 வாழை குலைகள், அதாவது வாழைமரத்தில் அங்கே குலைகளாக தொங்கியது 345. அதேபோல் அந்த 345 வாழை குலைகளில் காணப்பட்ட வாழை காய்களின் எண்ணிக்கை 1543. எனவே பிள்ளைகள், இதில் நீங்கள் இலகுவான முறையில் இந்த பாடத்தின் மூலமாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். மிகப்பெரிய எண் என்று சொல்லும் பொழுது இதில் காணப்படுகின்ற இலக்கத்தின் அடிப்படையில் 1543 என்று சொல்லும் பொழுது அதில் காணப்படுகின்ற இலக்கங்கள் 4 என்றபடியால் அது 1000 இருக்கின்றது அந்த தொடர்பு. ஆகவே 1543 என்பது மிகப்பெரிய எண்ணாகவும், ஏனைய இரு எண்களை எடுத்துக் கொள்ளும் பொழுது 354 345 என கருதப்பட்டது. ஆகவே அதில் மிகச்சிறிய எண் 354 என்பதை பார்த்தோமென்றால் அங்கே இடப்பெருமானத்தில் 5 காணப்படுகிறது, 10 ஒன்றுக்கள் இடத்தில் 4 இருக்கிறது. ஆனால் அங்கே குலையாக தொங்கிய அந்த மரங்களின் எண்ணிக்கை 345 என கூறப்பட்டுள்ளது. ஆகவே இங்கே 345 என்பது இடப்பெருமானங்கள் மாற்றமடைந்திருக்கின்றது, 54 என்று சொல்வது இங்கே 45 மாற்றிருக்கிறது. ஆகவே இங்கே எடுத்துக்கொண்ட விடயம் பிள்ளைகள், முக சிறிய எண் 345. ஆகவே இதிலிருந்தும் நீங்கள் மிகப்பெரிய எண், சிறிய எண்ணை அறிந்திருப்பீர்கள். ஆம் செல்வங்களே, இறுதியாக இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களிடமிருந்து விடைபெறும் சிறு நேரம் மாத்திரமே காத்திருக்கின்றது. அந்த வகையில் கடந்த நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட வினாவுக்கான சரியான விடையை கூறிய 3வது மாணவரை நான் இப்போது பாராட்டுக்குரிய மாணவனாக கருத்துக் கொண்டேன். அவருடைய பெயரை நான் கூறுகின்றேன், கேளுங்கள். கபிலேஷ், அதாவது அவர் இன்சல் இடவில்லை, கபிலேஷ் என்பவர். அப்புத்தலை இலக்கம் 3, தமிழ் வித்தியாலயம் அப்புத்தலை, அதாவது அப்புத்தலை இலக்கம் 3 தமிழ் வித்யாலயத்தைச் சேர்ந்த கபிலேஷ் என்பவர் தான் அந்த பாராட்டுக்குரிய மாணவராக இருக்கின்றார். அவருக்கும் எனது நன்றிகளையும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு வினா காத்திருக்கின்றது. கட்டாயம் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் குறித்துக் கொள்வதிலே தான் இதுக்கான விடையை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். கீழே தரப்படும் எண்களில் உள்ள இலக்கங்களில் இடப்பெருமானம் ஒன்றினிடமும் ஆயிரத்தினிடத்தும் உள்ள இலக்கங்களை கூட்டினால் அவன் பத்தை விட கூடியதாகும். அதுபோல இடப்பெருமானம் பத்தினிடமும் நூறினிடத்தும் காணப்படும் இலக்கங்களின் கூட்டுத்தொகை 11 விட குறைந்த எண்ணாகும். எனின் அவ்வெண் யாது என்றும் கேட்கப்பட்டுள்ளது. எனவே பிள்ளைகள், திரும்பவும் நான் வாசிக்கின்றேன், அமைதியாக கேளுங்கள். கீழே தரப்படும் எண்களில், கீழே சில எண்கள் நான் தருவேன், அதனை குறித்துக் கொள்ளுங்கள். கீழே தரப்படும் எண்களில் உள்ள இலக்கங்களில் இடப்பெருமானம் ஒன்றினிடமும் ஆயிரத்தினிடத்தும் உள்ள இலக்கங்களை கூட்டினால் அவ்வெண் பத்தை விட கூடியதாகும். அதுபோல இடப்பெருமானம் பத்தினிடமும் நூறினிடத்தும் காணப்படும் இலக்கங்களை கூட்டுத்தொகை 11 விட குறைந்த எண்ணாகும். எனின் அவ்வெண் யாது? எனவே இதற்குரிய விடையை நீங்கள் சரியாக எடுத்து எங்களுக்கு எஸ்எம்எஸ்னூடாக அனுப்புங்கள். தொலைபேசி இலக்கம் 0776, அதாவது 0768704329 என்பதனோடு தொடர்பு கொள்ளுங்கள். 0768704329. ஆகவே எண்களை வாசிக்கின்றேன். இந்த 3 எண்களிலே நீங்கள் அதற்கான விடையை எடுத்துக்கொள்ள வேண்டும். 3684, 8496, 8643 என இங்கே காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள், இவ்வளவு நேரமும் நான் உங்களோடு பலவிதமான விடயங்களை, பல கருத்துக்களை உங்களுக்கு முன்வைத்து இந்த பாடத்தை நடத்தினேன். அதேபோல் இந்த எண் விளக்கமானது எல்லா மாணவர்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது உங்களிடம் விடைபெறும் நேரம் வந்திருக்கின்றது. அதற்கு இறுதியாக நான் கூறுகின்ற ஒரு விசேட செய்தியாக அல்லது விசேட தகவலாக நான் சொல்லுகின்றேன், அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது இப்போது ஒரு உங்களுக்கு தெரியும், இந்த காலங்கள் வந்து அநேகமாக ஜூம் கிளாஸாகவே உங்களுக்கு இடம்பெறுகின்றன. அந்த வகையில் எல்லா மாணவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்காத காரணத்தினால் இப்பொழுது அந்த ஜூம் கிளாஸ் ஆரம்பிப்பதற்கான ஒரு ஆயத்த நிலையையும் கொண்டிருக்கின்றேன். எனது அனுபவத்தினூடாக 16 வருட கால அந்த வினாபத்திர புலம்பெயர் பரீட்சை பயிற்சி வினாபத்திரத்தினுடைய பணி, எங்களுக்கு இறுதி பரீட்சை வினாபத்திருத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்ற அந்த அனுபவத்தினூடாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினூடாக எல்லா மாணவர்களுக்கும் செல்லும் என்பதை எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றபடி இந்த வகுப்பை நான் தொடங்குகின்றேன். ஆகவே இது இந்த வகுப்பை தொடங்குவதற்காக நான் இன்னும் ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கின்ற ஜூம் கிளாஸ் என்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதே போல் எல்லா மாணவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைப்பதற்காக தினமும் காலை 10:30 தொடங்க இருக்கின்றது அந்த வகுப்பு. அதே போல் மாலையும் ஒரு வகுப்புகள் நடைபெறுகின்றது, மாலை 7 மணி அளவில். ஆகவே இதற்கு நீங்கள் விரும்பினால் எல்லா மாணவர்களும் என்னுக்கு நான் கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டால் எங்களுக்கு கிடைக்கின்ற மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக அளவான மாணவர்கள் கிடைத்தால் மாத்திரமே, பதிவுகள் செய்யப்பட்டால் மாத்திரமே உங்களுக்கு இந்த பணியை தொடரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். உங்கள் எல்லோருக்கும் ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து கொள்ளும். உங்களுக்கு இதில் வருகின்ற நிறைய அனுபவங்கள், புள்ளி திட்டங்கள் சம்பந்தமாகவும், வினாபத்திரங்கள், ஒவ்வொரு வருடத்தில் இடம்பெற்ற வினாபத்திரங்களோடு தொடர்பாகவும் உங்கள் முன்னிலையில் இதோடு தொடர்புபடுத்தி சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே மேலதிகமாக நீங்கள் விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. எனவே பிள்ளைகள், இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு செவிமடுத்து பல பயன்களை பெறுவதற்கு எங்களோடு தொடர்பு கொண்டு பல வழிகளிலும் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நன்றி கூறும் இந்த சந்தர்ப்பமாக அமைவதுடன், இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு எமக்கு பல வழிகளிலும் உதவி செய்த பண்டாரவளை தமிழ் கல்வி வளைய பணிப்பாளர், அதேபோல் கல்வி வளைய பணிமனையின் உதவி கல்வி பணிப்பாளர் திரு யோகீஸ்வரன் ஐயா அவர்கள் உட்பட ஆசிரியர் ஆலோசகர்கள், கல்லூரி அதிபர் மற்றும் ஏனைய ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் நெறிப்படுத்தி ஒளிப்பதிவு செய்த எமது உவாவானொலி அறிவிப்பாளர் திரு மகாதேவன் அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறும் ஆசிரியர் உங்கள் அன்பின் ஆசிரியர் கே சுந்தரம் பிள்ளை, பண்டாரவளி தமிழ் மத்திய கல்லூரி ஆரம்ப பிரிவு ஆசிரியர்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம் பிள்ளைகள்.